நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
கடந்த செவ்வாய்க்கிழமை ATCC என்று அறியப்படும் ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தக சம்மேளனம் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து குடிவரவு குறித்த கருத்து பகிர்வு ஒன்றை சிட்னியிலுள்ள யாழ் நிகழ்வு மையத்தில் ஒழுங்கமைத்திருந்தது. இந்த நிகழ்வில் துணை குடிவரவு அமைச்சர் அலெக்ஸ் ஹாக் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனை ஏன் ஒழுங்கமைத்தார்கள் என்று அதன் ஒழுங்கமைப்பாளர்கள். முதலில் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்தின் அனகன் பாபு.
தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் இதுவரைக்கும் சிட்னியில் சித்திரை திருவிழா வேற நிகழ்வுகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. பாராளுமன்றத்துல பொங்கல் நடத்துகின்றோம். அதை தவிர வந்து இந்த கம்யூனிட்டி போரம் என்பது வந்து எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் போரம் பண்ணிருக்கோம், ஹெல்த் போரம் பண்ணிருக்கோம். இப்ப வந்து இந்த இமிகிரேஷன் லாஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ், இமிகிரேஷனுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் வேரியஸ் சேஞ்சஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மக்களுக்கு நிறைய கேள்வி இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் என்றனால அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஃபார் இமிகிரேஷன் அண்ட் பார்டர் செக்யூரிட்டிஸ் ஆனரபிள் அலெக்ஸ் ஹாக் வச்சு இந்த ஒரு போரம் நடத்தலாம் என்றது நாங்க மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதை வந்து இந்த தடவை ஆஸ்திரேலியா தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட, ஏன்னா அவங்க மாசம் மாசம் வந்து இந்த நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட் நடத்துறாங்க, அவங்களோட சேர்ந்து பண்ணலாம். பண்ணும் பொழுது இன்னும் பெனிஃபிஷியரி ஜாஸ்தியா இருக்கும்னால நாங்கள் இரண்டு அமைப்புகளும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தினோம்.
ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் சாம் தேவா.
துணை அமைச்சர் அலெக்ஸ் ஹாக்லூடாக தமிழ் வர்த்தக சமூகம் மற்ற தமிழர்களும் பல கேள்விகளை கேட்டு கலந்தடைந்தார்கள்.
இந்த நிகழ்வில் முக்கியமாக உரையாற்றிய துணை குடிவரவு அமைச்சர் அலெக்ஸ் ஹாக் குடிவரவை வரவேற்கும் நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒரு நாடு என்றும், இந்தியாவிலிருந்துதான் அதிகம் பேர் தற்போது குடிவந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறி தனது பேச்சை ஆரம்பித்தார்.
Source country for migrants for Australia at the moment, so number one of any country coming here. You know, it made me reflect on Sri Lankan migration, Tamil migration, all the different waves of migration, the Nepalese, all of the
வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் மற்றைய சமூகத்தவரும் ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சியில் பல வகைகளில் பங்களிக்கிறார்கள் என்று அலெக்ஸ் ஹாக் கூறினார். குடிவரவு குறித்த பல கொள்கைகளில் பல மாற்றங்களை தமது அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் அதன் தேவைகளையும் அலெக்ஸ் ஹாக் விளக்கினார். குடியுரிமை யார் பெறலாம் என்பதிலும் அதில் மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதன் தேவை என்ன என்பதையும் விளக்கிய துணை அமைச்சர், பெற்றோரை இங்கிருப்பவர்கள் வரவழைப்பதற்கான விசாவில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு குறித்து பிரதமர் அறிவித்துள்ள புதிய அமைச்சரவை குறித்தும், சிறு குற்றம் புரிந்தாலும் குடியுரிமை இல்லாதவர்களை அவர்கள் பிறந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது ஏன் என்றும் விளக்கினார்.
We have a lot of people coming from all around the world for whether it's study, work, visiting family, all sorts of priorities we have. So, you know, there's a lot of work to do in immigration. This government's also taken a pretty strident step in relation to dealing with criminals, and that's a small percentage of people that occupy visas. But we've taken a very strong view under Section 501, meaning that anyone who's convicted of a year or more custodial sentence can be deported, have their visa cancelled or revoked.
பெற்றோருக்கு வழங்கப்படும் விசா குறித்து அதிக நேரம் எடுத்து விளக்கிய துணை குடிவரவு அமைச்சர், சில மாற்றங்கள் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அவற்றில் சில மாற்றங்கள் செனட் சபையில் முடக்கப்படுகின்றன என்றும் தனது அரசியல் கருத்தையும் சொல்லி வைக்க மறக்கவில்லை. குடியுரிமை பெறுவதில் வரும் மாற்றங்களை நியாயப்படுத்தி பேசிய துணை குடிவரவு அமைச்சர், மற்ற நாடுகளை விட ஆஸ்திரேலியா குடியுரிமை பெறுவதற்கு குறைந்த காலமே எடுப்பதாக ஒப்பிட்டு கூறினார்.
Our country has had a fairly relaxed attitude to citizenship in the past. There's been a short period of time, in effect, where you can access citizenship. And it's important to remember in this debate, we're not talking about acquiring permanent residency or acquiring a visa as it is now. It's about when you want to become a citizen in our citizenship processes. And if you look at all the comparable countries, you know, Germany's 8 or 9 years of permanent residency, Canada's 6 and UK's 4, 5, 6, there's all the different countries are much longer than ours. So we're going to set a higher bar in terms of time.
குடியுரிமை பெறுவதற்கான காலம் நீடிக்கப்பட்டுள்ளமையை நியாயப்படுத்தி பேசும்போது, குடிவந்திருப்பவர்கள் ஆஸ்திரேலிய விழுமியங்களை முழுமையாக உள்வாங்க இந்த அதிகரிக்கப்பட்ட காலம் உதவும் என்றார். இறுதியாக, ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் சமூகம் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்தால் என்ன, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வந்தால் என்ன, ஆஸ்திரேலியாவிற்கு நாம் அளிக்கும் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று கூறி முடித்தார்.
We're very grateful to the to you, I think, for the role that you've played in coming here and, you know, building businesses, you know, educating your children, getting integrated into Australia, and I think building a very successful community as well. And I think all of the elements that have come from different parts of India, which is a very complex country, or Sri Lanka, and all the Tamil community in particular in Western Sydney here, and as you say, sometimes I forget, there's from Singapore, Malaysia, there's other countries that Tamils have come from, or South Africa, but, you know, obviously coming out of Sri Lanka as well, you know, we think it's a successful migration. We think you've done great here in Australia, and, you know, we're very proud of the way that people integrate and build themselves into communities here in Sydney. So thank you for your community as well.
அவரது உரையை தொடர்ந்து வந்திருப்பவர்களுக்கு கேள்வி கேட்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது. பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அவற்றை நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். பெற்றோருக்கான விசா குறித்தும் வேலை விசா குறித்தும் அங்கு வந்திருப்பவர்கள் பலர் கேள்வி எழுப்பினார்கள். பலரது கேள்விகள் தனிப்பட்ட ஒருவருடைய விசா குறித்ததாக இருந்தன. தனிப்பட்ட கேள்விகளுக்கு தான் அங்கே விடையளிப்பது கடினம் என்றும் தனது பணிமனையை தொடர்பு கொள்ளுமாறும் கூறிய துணை அமைச்சர் பெற்றோர் விசாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பாரிய மாற்றங்கள் எவை என்று விளக்கினார்.
Yeah, what the government's announced in our announcement is that they'll have to hold private health insurance. And as I said, so that hasn't been finalized, but the states that we're working closely with, the states working closely with the private health insurance industry, all those details will be announced with the visa.
குடியுரிமை பெறுவதற்கான ஆங்கில மொழி பரீட்சை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அரசின் புதிய கொள்கைகளை நியாயப்படுத்தினார் அலெக்ஸ் ஹாக். படகு மூலம் புகலிடம் தேடி வந்தவர்கள் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அவற்றிற்கும் அமைச்சர் தமது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தினார்.
Well, I know what it is, and I think the previous government, you know, lost control of the borders, and you had thousands of children in detention and thousands of people in detention, and $11 billion was about the cost of that whole operation while it was running, $11 billion all the time, and never mind the other operations. And then, of course, there's the human cost, you know, which is the loss of life, the tragedy, you know, the people that we know drowned, the people that we don't know drowned, the people that have to trade with people smugglers, which can get ripped off. I mean, many people smugglers would rip people off, take their money and not put them on boats, or put them on boats they knew were going to drown, you know. So there's a huge cost associated with the whole illegal smuggling industry. Mandatory detention is, I think, necessary in our system. I think it's necessary where we have especially criminal elements, and so I've spoken about that with our 501 changes, where we have to cancel someone's visa on criminal grounds or security grounds, or identity grounds, where we don't know the identity of someone. And then when people come and apply for asylum, when we have control of our borders, we're able to manage that in a way that it's effective. You know, we know who they are, we can treat them well, they're up front with us. But when we have a trade in people smuggling, there's a huge cost. So I think it's not right to conflate mandatory detention with a human cost.
ஒரு சமூக கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் தனிப்பட்ட கேள்விகளை கேட்க ஏன் அனுமதித்தீர்கள் என்று நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்களில் ஒருவரான ATCC-யின் சாம் தேவாவிடம் கேட்டேன். அதற்கு அவர்,
இதில் இலங்கை, இந்தியா, மலேசியா மற்ற தமிழர்கள் நேராகவே அமைச்சரிடம் தமது கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை பெற்றுக் கொண்டார்கள். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வைத்து பார்க்கும்போது இலங்கையில ஆஸ்திரேலியன் கான்சுலேட்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர்களை சந்திக்கும் போது நாங்கள் அவர்களிடம் நேராக கேட்டு விடலாம். போனில் அழைத்து அவர்கள் அதற்கு பதில் தருவது என்பது நடக்கிறதுக்கான சான்சஸ் கூட வேணும். அமைச்சர் தன்னுடன் ஃபாலோ அப் பண்ணும்படி அவருடைய பிசினஸ் கார்டை கொடுத்து சென்றார். மக்கள் தன்னுடாக அவரை கண்டாக்ட் பண்ணி பலனடைந்து கொள்ளலாம்.
நல்லதொரு கருத்து பகிர்வு என்று வாழ்த்து கூறி, வரும் நாட்களில் இதுபோல் வேறு என்ன நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்தின் அனகன் பாபுவிடம் கேட்டதற்கு,
நிகழ்ச்சிகள் பொழுது என்ன வந்து சமூகத்துக்கு தேவைப்படுது? இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது இப்ப நிறைய பேர் மைக்ரன்ஸ் புது ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பெண்களுக்கு வந்து முதல் வேலை வந்து கிடைக்கிறது இங்க குதிரை கொம்பு ஆஸ்திரேலியால. அதனால அது சம்பந்தப்பட்ட ஒரு போரம் பண்ணலாம் என்றனால ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலை வாய்ப்பு முகாம், இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவில வேலை செய்யாதவர்களுக்கு முதல் வேலையாக எப்படி வேலை தேடுவது, இந்த சம்பந்தப்பட்ட ஒரு முகாம் நடத்தலாம்னு நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.